ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் பரவர்மனியே நமஹ, ஸ்ரீ வானாச்சல மகாமணியே நமஹ, ஸ்ரீ சைலேச தயாபாத்திரம் தீபத்யாஜ குணாநவம் யதீந்திர பிரணம் வந்தே ரம்யதா மாதரம் முனிம் ரம்யதா மாத்ரியோகீந்திர பாதிரேகாமயம் சதா ததாயத்தாத்த சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. ஆச்சாரிய அபிமானம் என்னும் தலைப்பு அடியனை நியமித்த மகனியர்கள் தலைப்பு இன்னதுன்னு நியமிக்கல. இன்னைக்கு லௌகீகமாக பார்க்கும்போது ஆசிரியர் தினம், அது சமீப கொஞ்சம் 50 வருஷத்துக்குள்ளேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம சம்பிரதாயத்தில் ஆச்சாரியனை ரொம்ப, அதாவது மாத்ருதேவோ பவா, பித்ருதேவோ பவா, ஆச்சாரிய தேவோ பவா, அதிதி தேவோவான்னு ஆச்சாரியனுக்கு முதல் காலம் தொடங்கியே பெரிய உயர்ந்த ஸ்தானம் கொடுத்துருக்கணும். அதனால் இந்த தலைப்பு இன்னைக்கு பொருத்தமாக இருக்கும் நடிகனுக்கு தோணிட்டு. இந்த ஆச்சாரிய அபிமானன்றது பொதுவாக உபாயமாக நம்ம சம்பிரதாயத்தில் வச்சிருந்தாலும் இதை மூணு விதமாக அணுகலாம். ஒன்று, எம்பெருமான் ஆச்சாரியனிடத்தில் அபிமானமாக இருப்பது. ரெண்டாவது, எம்பெருமான் ஆச்சாரியனாகவே இருப்பது. மூன்றாவது, ஆச்சாரிய அபிமான உத்தாரகனும் சரமோபாய நிர்ணயம். இதில் ஆச்சாரிய அபிமானம், எம்பெருமான் எப்படி ஆச்சாரியர்கிட்ட அபிமானமாக இருக்கான்றது பல விற்த்தாந்தங்கள்லேருந்து நமக்கு தெரிய வருது. சுவாமி மணவாள மாமுனிகள் ஒரு வருஷ காலம் திருவரங்கத்தில் உற்சவத்தெல்லாம் நிறுத்தி ஈடு காலக்ஷேமம் சாதித்து அருளினார். ஈட்டு பெருக்கர்னா அதனால்தான் அவருக்கு திருநாமம் உண்டாயிற்று. அந்த ஆணி மூலத்தன்று எப்பெருமானே ஒரு குழந்தை வடிவாக வந்து ஸ்ரீசைலேச தேவாபாத்திரம் தனியன் சாதித்து தன்னுடைய ஆச்சாரியனுக்கு ஒரு விருது வழங்கினான் எம்பெருமான், நம்பெருமாள். அதனால் நம்பெருமாளுக்கு சுவாமி மணவாள மாமுனிகள் ஆச்சாரியன், அந்த ஆச்சாரிய அபிமானமாக தனியன் வழங்கினார் பெருமாளே. அது மட்டும் இல்லை, மாசி துவாதசி அன்று திருவத்தியாயம் இன்றைக்கும் நடக்கிறது. இது எந்த ஆச்சாரியும் கிடையாது, நம்பெருமாள் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் திருவரங்கத்தில் நடந்துருக்கு, இங்கேயோ வருஷம் நடக்கிறது. இந்த நம்ம வானவாளம் நடத்தியும் இங்கே திருவள்ளிக்கேணியில். அதனால் எம்பெருமான் ஆச்சாரியன் மீது பால் கொண்ட பற்று அபிமானம் கேட்கவே வேண்டாம். இதுக்கு மேலே எம்பெருமானார் தரிசனம் என்ற இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டு வைத்தார். அம்புவியார் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அருகேக்கான பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்து இந்த அபேத ஸ்ருதி என்ன, வேத ஸ்ருதி என்ன, நிர்குண வாக்கியம், குணவாக்கியம், இப்படி பல விஷயங்கள், அதில் விருத்தமாக இருந்த வாக்கியங்கள்லாம் சமன்வயப்படுத்தி இந்த நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன. நாரணனை காட்டிய வேதம் கழிப்புட்டது, தென்குருக வெள்ளல் வாட்டமிழாவன் தமிழ் மறைவாழ்ந்தது, எங்களை ராமானுஜமுனி போந்த பின்னேன்னு அப்படி எம்பெருமானார் வந்தார். இந்த தரிசனத்தை ஸ்தாபித்து இந்த தரிசனத்தை அவர் ஆரம்பிக்கலை, வளர்த்த அந்த செயல்னார். அதனால்தான் புயிலாத மணவாடு மாமணிகள். நாலுமணிகள் காலம் தொட்டு நம்ம சம்பிரதாயம் வளர்ந்து கொண்டு வருகிறது. அப்புறம் சுவாமி ஆள வந்தார் என்ன, மத்தியில் எம்பெருமானார், அதுக்கு மேலே சுவாமி புல்லோகாச்சாரியார், மணவாள மாமணிகள், அப்புறம் அஸ்மத் ஆச்சாரியம் பரியந்தமாக நம்ம சம்பிரதாயம் தழைத்தோங்கி வந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்படி இருந்தும் அந்த எம்பெருமானாருடைய மகத்துவத்தை பார்த்து அந்த திருக்கோட்டியூர் நம்பி அவர்கிட்ட தாம் துவண்டு துவண்டு கேட்ட அர்த்த விசேஷங்களை கேட்ட வாழ்க்கெல்லாம் வாரி, கேட்ட வாழ்க்கெல்லாம் கோபுரத்தில் இல்லை, கேட்ட வாழ்க்கெல்லாம் ஆசையுடையோர்க்கெல்லாம் வாரி வழங்கினார் எம்பெருமானார். குரு பரம்பராலையும் அப்படி தான் பதிவு செஞ்சுருக்க 6000 படியில் தெற்காழ்வார் சந்நிதிகளிலே ஆசையுடையோர்க்கெல்லாம் எம்பெருமானார் அந்த அர்த்த விசேஷங்களை கொடுத்தருளினார். ஆயினால் அப்போது திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானாரை கடிந்து கொண்டதும் எம்பெருமானார் தரிசனம் என்றே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்ததும் நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் பாஷ்யக்காரரிடம், பகவத் ஸ்ரீ ராமானுஜரிடம் எம்பெருமானுக்கு அத்தனை அபிமானம்னு தெரியுது. சுவாமி மணவாள மாமனி கூட ஆச்சாரியனாக வரித்தான் நம்பெருமாள் தெரியுது. அப்போ எம்பெருமானார் எப்படி ஆச்சாரியன் ஆகலாம்னு ஒரு ஐயம் எழலாம். அது நம்ம திருக்குறுங்குடி விஷயத்தில் பார்த்தால் தெரியறது, வைஷ்ணவ நம்பி என்று வடுக நம்பி ரூபமாகவே போய் எம்பெருமான் வடுக நம்பி சிஷ்யன் இருப்பை கொண்டு அந்த எம்பெருமானாரிடம் கற்க வேண்டிய அர்த்த விசேஷங்கள் எல்லாம் பயின்று கற்றார்னு தெரியறது. ஆகையினால எம்பெருமானாரையும் ஆச்சாரியனாக அபிமானித்தான் எம்பெருமான். ஆனால் நம்பெருமான் பேரிட்டு நாட்டி வைத்தார் என்று அதுவும் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் திருவரங்க பெருமாளரனை நியமித்து தியாக மண்டபமான தேவ பெருமாளிடம் அவரை அழைத்து வர சொல்லி நியமித்தார். திருவரங்க பெருமாளரையும் தேவ பெருமாள் சன்னதியில் போய் அந்த அரையர் சேவைலாம் பண்ணி பெருமாளை உகப்பித்து பெருமாளை உடனே எனக்கு நீ கேட்பதை தருகிறோம் என்ற ஸ்ரீராமானுஜரை கேட்க அதை தவிர வேறு எது வேண்டாம் கொடுன்னு சொல்ல அவ்வளோ தேவ பெருமாளுக்கும் எப்பெருமானார் மீது அவ்வளோ வாஞ்சை. அங்கே பெரிய பெருமாளுக்கும் ஓடும் நியமித்த அனுப்பி இருக்கிறார் என்று பார்க்கும்போது அந்த தேவ பெருமாள் என்ன நம்பெருமாள் என்ன இவர்கள் இருவருக்குமே எம்பெருமானார் மீது அத்தனை அபிமானம்னு தெரிகிறது. இதை தவிர மேல்கோட்டையில் செல்வப்பிள்ளை அங்கே வேறு ஒரு அந்த ராஜா மூலியமாக கவர்ந்து செல்லப்பட்ட போது இவர் தான் அங்கெல்லாம் பின்னாடி போய் அங்கே செல்வப்பிள்ளை வாழ்ந்தவுடனே செல்வப்பிள்ளை உடனே அபிமானித்து நம் ராமானுஜன் மடியில் வந்து எழுந்தருளினார்னு பார்க்குறோம். இன்றைக்கும் எதிசாத சம்பத்குமார் உற்சவம் ஸ்ரீபெரும்புதூர் என்ன திருநாராயணபுரம் என்ன அது அற்புதமாக இன்றைக்கும் நடந்துருக்க சேவையை அனுபவிக்கலாம். ஆகையினால இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னா எப்பெருமாளுக்கு ஆச்சாரியின் மேல் அத்தனை அபிமானம்னு தெரியுது. அது மணவாள மாமனிகளாக இருக்கட்டும் இல்லை எப்பெருமானாக இருக்கட்டும். ஆறு வார்த்தையில் சொல்லும்போதும் கூட ஆச்சாரியனை அனுவர்த்திக்கணும் என்று பெரிய நம்பியை ஆசிரியிக்கும்னு ஆறு வார்த்தையில் தேவ பெருமாள் நேமி தருளினார். அதுக்கப்புறம்தான் ஸ்ரீராமானுஜரும் பெரிய நம்பியை ஆசிரியித்தான் தெரியுது. திருக்கச்சி நம்பியும் அடியேனுக்கு மோட்சம் உண்டான் கேட்கும்போது நீர் வீசி நீர் நாம் பேசினோம் அதோடு முடிந்தது, நீர் ஆச்சாரியனே ஆசிரியிக்க வேண்டும் சொல்லி அதுக்கப்புறம் திருக்கோட்டியூர் நம்பி திருவடி வாரத்திலே திருக்கச்சி நம்பி போய் ஆசிரியித்தார்னு நம்ம சரித்திரம்லாம் பார்க்கணும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எப்பெருமானுக்கு ஆச்சாரியின் பால் அதீத பிரேமம் எப்பெருமானுக்கு அபிமானம் இருக்குன்னு தெரியல. அதனால ஆச்சாரிய அபிமானன்ற போது ஆச்சாரியனுக்கு நம்மேல் ஒரு அபிமானம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெருமாளுக்கு எம்பெருமானுக்கு ஆச்சாரியன் பால் அதீத அபிமானம் விளங்குகிறது தழை தோங்குகிறது அன்பு ஓடுகிறது நமக்கு இதில் நல்லா விளங்குறது இது ஒரு பக்கம். இதுக்கு மேலே எம்பெருமானே ஆச்சாரியனாக திகழ்ந்து விளங்கினான்னு பார்க்குறோம் பல இடத்துல. எம்பெருமான் ஆச்சாரியன் அபிமானத்தை இருக்கட்டும், அவனே ஆச்சாரியனாக பல விஷயங்களிலே பல இடங்களிலே திகழ்ந்தான். குரு பரம்பராவே பிரதம ஆச்சாரியனாக நாம் எம்பெருமான தான் நித்தியம் லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பரான்னு பிரதம ஆச்சாரியனாக எம்பெருமானே திகழ்ந்து விளங்குகிறான். அது வெறும் வாய் வார்த்தை இல்லை. இப்போ குருமகவான் நித்திய பிராகவேதான சேஷான்னு பெரியாழ்வார் தனியன் நாம் அனவரதவும் அனுசந்திக்கிறோம். அதில் விரைந்து கிழியிருத்தான் வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிழியிருத்தான் என்று அத்தனை வேதங்கள் அவருக்கு எப்படி தெரியும், ஒரு குருமுகமாக எதுவுமே பயிலலை என்று பார்க்கும்போது ஏதங்களாயிரம் எல்லாம் இனங்களிடுவித்து என்னுள்ளே பீதகவாடை பிரானார் பிரமுக குருவாகி வந்து போதை கமலவன் நெஞ்சம் புகுதுமென் சென்னை திடறி பாதை இலச்சனை வைத்தான் பண்டன்னு பட்டினம் காப்பேன்னு எம்பெருமானே பெரியாழ்வாருக்கு விரகம் குருவாகி வந்து வேண்டிய வேதங்கள் ஓதுவித்தான் பயில்வித்தான். அதனால்தான் பெரியாழ்வார் அந்த கிழி அறுத்த போது அந்த பாண்டியன் கொண்டாடும் போது தன்னுடைய பிரஜையை தான் காண வேண்டும் என்ற அந்த கருட ஆரூடனாக வந்தால் பெரியாழ்வாரும் மங்களாசாஸ்திரம் பண்ணார். ஏன்னா அஸ்தானிய பயசங்கை அந்த பரமபதத்தையே பயம் என் வருகிறதோன்னு பயப்படுறவர் இந்த லோகத்தில் வந்தாய் பெருமானுக்கு என்ன ஆப்போர்தான்னு ஒரு அச்சத்தினாலே அந்த யானை மீது வைத்திருந்த மணியை அதையே தட்டி தாளமாக தட்டி கொண்டாடி எம்பெருமானுக்கு மங்களாசாஸ்திரம் பண்ணுகிறார் பெரியாழ்வார். அதுக்கு மட்டும் இல்லாமல் எம்பெருமான் இரகசிய திரையும் மூணையும் எம்பெருமான் தான் உபதேசித்தான். அதில் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம். திருமந்திரம் எங்கானும் இதப்போதோர் மாயமுண்டே நரநாரனாய் உலகத்தரணோர் சிங்காமி விருத்தவன் எம்பெருமான் என்று அந்த உலகத்தரணோர் நரநாரணனாய் சிங்காமி விரித்தான் எம்பெருமான். இதாக உமூச்சப்படியை சாதிக்கும் போதும் சுவாமி பொய்யிலாத மணவாட மாமரிகள் தானே நரனாயும் தானே ஆச்சாரியனாயும் தானே சிஷ்யனாயும் பெரிய திருமந்திரத்தை வெளியிட்டருளினார் வதிரியாசிரமத்திலேன்னு நம்ம அந்த ரகசிய கிரந்த வியாக்கியானத்தை கொண்டு அறிகிறோம். ஆகையினால இந்த திருமந்திரத்தை வெளியிட்டதோடு அல்லாமல் வேதங்களையும் தலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள் தானும் மத்தை நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்தான்னு எம்பெருமான் சாஸ்திரங்கள் என்ன மற்ற வேதத்தை வெளியிட்டவர்களிடம் இங்கே சுவாமி மணவாள மாமரிகள் ஒரு அற்புதமான விசாரம் பண்ணுறார். இங்கே வெளியிட்டருளினான் என்று சொல்லும்போது இது திருமந்திரமும் சரி வேதமும் சரி நித்தியமான ஒரு விஷயம், அதை மறைந்து போயிருக்கிறது, அதை வெளியிடுறான் எம்பெருமான். அன்னமுதாயம் அருமறை பயந்தானே அச்சோ அச்சோன்னு அருமறையை பயந்தான், வேதத்தை வெளியிட்டான், அந்த வேதத்தின் தாத்பரியமான திருமந்திரத்தை வெளியிட்டான் எம்பெருமான்னு இது திருமந்திரத்தை வெளியிட்டருடனான். ஆக தானே ஆச்சாரியனாயிருந்து திருமந்திரத்தை வெளியிட்டருடனான். இதே முமூச்சபடி அவதாரிகையில் துவயத்தை விஷ்ணு லோகத்திலே பெரிய பிராட்டியாருக்கு எம்பெருமான் அந்த துவயமந்திரத்தை அதையும் உபதேசித்தருடனான். அதான் இந்த துவயமந்திரம் தான் நம்ம ஆச்சாரியர்களுக்கு நித்திய அனுசந்தானமாயிருக்குது, இதுவே பொழுதுபோக்காய். அதனால்தான் சுவாமி நம்மளையை பற்றி சொல்லும்போது ஸ்ரீபாஷ்ய அதிகாரியாயிருந்தும் வேத சாஸ்திரங்களில் உற்பன்னராயிருந்து கொண்டும் எல்லா இருந்தாலும் அருளி செயலில் போது பார்க்காய் துவயத்தை அனுசாந்தனமாய் இருந்தார் நம்மளேன்னு வேதவாய்மொழி அந்தனவர் என்ற வியாக்கியானத்திலே வியாக்கியானத்தை கொடுத்து சரி பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய ஆச்சாரியனை பற்றி ரொம்ப ஸ்லாகியமாக கொண்டாடுகிறார். அதனால இந்த துவயமந்திரம் தான் நம்ம ஆச்சாரியர்கள் அனுசந்தித்து கொண்டே இருப்பார்கள். இது திருமந்திரமும் வத்துதான், ஆனால் துவயத்திலே விராட்டியுடைய பதம் ரொம்ப ஸ்பஷ்டமாக பூர்வ வாக்கியம் என்ன உத்தர வாக்கியம் என்ன ரெண்டுத்திலையும் ரொம்ப வெளிப்படையாக வியக்தமாக தெரிவிக்கப்படுகிறார். இது இன்னும் கொஞ்சம் விசேஷம்னு நம்ம ஆச்சாரியர்கள் திருவுள்ளம். அதனால் துவயமந்திரத்தையும் எம்பெருமான் ஆச்சாரியனாக இருந்து கொண்டு வெளியிட்டு வருகிறான். இதுக்கு மேலே சரமஸ்லோகம், சரமஸ்லோகம் நீசர் நடுவே இவ்வர்த்தம் கேட்டுகிறே என்று அந்த தேர் தட்டிலே அர்ஜுனன் கேட்காமல் இருக்க அர்ஜுனனுக்கு அஸ்தானே ஸ்நேகம்ன்ற சுவாமி மணவாள மாமரிகள் எந்த இடத்துல ஸ்நேகம் பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல ஸ்நேகம் வந்துருத்தான். அப்போ எம்பெருமானுக்கு உண்மையாக பார்த்தா கோபம் வந்துருக்கணும், சீற்றம் பிறந்திருக்கணும், ஏன்னா இவன் சத்திரியன். ஆனால் அந்த சீற்றத்தை யார் தணிக்கணும், பிராட்டி தணிக்கணும். ஏன்னா அவதா புருஷகார போது வாத்சல்யம், அதாவது புருஷகார பலத்தாலே தலையெடுக்கும் குணங்களை சொல்லுகிறது. அவையாயின வாத்சல்யம் சௌலபியம் சௌசீல்யம் சுவாமித்யம் ஞானம் சக்தின்னு மும்மூச்சுப்படி சூத்திரம். அதாவது நம்முடைய தோஷங்களை பாராமல் இருப்பதற்காக தோஷங்களையே குணமாக கொள்வதற்காக அந்த வாத்சல்யம் என்னும் குணம். அதுக்கப்புறம் அவனை சுலபமாக அணுவதற்காக ஒரு அச்சமில்லாமல் எளிமையாக அவனை ஆசிரியப்பதற்காக அவன் சுலபமாக இருப்பான், அது சௌலபியம். அவன் எவ்விடத்தான் யானார்னு சொல்கிற மாதிரி அவன் எங்கேயோ மேலே இருக்கான், நம்ம எங்கேயோ தாழ்ந்து இருக்கோம். அப்படி அல்லாமல் அவன் மேலானவன் நாம் தாழ்ந்தவன் நீசனே நிறவண்ணமில்லேன் என் கண் பாசம் வைத்தான் அவர் ஆழ்வார். அது மாதிரி நம்பால் மீதும் பற்றும் பாசம் வைத்து மேலானவன் கீழானவன் பார்க்காமல் கலந்து பரிவாரம் குணம் சௌசீல்ய குணம். இந்த சௌசீல்ய குணம் என்ன, வாத்சல்ய குணம் என்ன, சௌலபிய குணம் என்ன, அதுக்கு அனுகுணமான சுவாமித்துவம் ஞானம் சக்தி என்ன, இதெல்லாம் கிளப்பி விடுவதற்கு அங்கே பிராட்டி சன்னதி இல்லை. தேர்த்தட்டுல. அதனால பிராட்டி செய்ய வேண்டிய காரியத்தையும் தானே ஏறிட்டு கொண்டான் பெருமான். அதுதான் சுவாமி புலலோகாச்சாரியார் பரமகாருணையான புலலோகாச்சாரியார் அருளிச்சும் போது புருஷகார கிருத்தியத்தையும் ஆச்சாரிய கிருத்தியத்தையும் ஏறிட்டு கொண்டு அறியாத அர்த்தங்களை அறிவித்தான் பெருமான். புருஷகார கிருத்தியத்தை ஏறிட்டான். ஆச்சாரியன் வந்து தத்துவ இத புருஷார்த்தங்கள் நெறி உபாயம் இதெல்லாம் அறிவிக்கணும். அர்ஜுனுக்கு ஆரம்பத்திலேருந்து தொட்டே அவனுக்கு இது தத்துவம், இதுதான் இதம், இதுதான் புருஷார்த்தம், இதுக்கெல்லாம் இதெல்லாம் வழிகள் என்று நெறியெல்லாம் எடுத்துரைத்த நெறிஞான திருமூர்த்தி என்று எல்லா உபாயங்களையும் எம்பெருமான் எடுத்து ஒன்றுனா கழித்து கடைசியில் இதுக்கு மேலான உபாயம் இல்லை என்று தெரிவிக்கும்படி சரமோபாயமான சரமஸ்லோகத்தை தேர்தட்டிலே அர்ஜுனனுக்கு அபேட்சா நிரபேட்சமாக கொடுத்தருளினான். அதனால் சர்வதர்மான் பரித்தேஜ்ய மாமேகம் கரணம் பிரசான்னு அந்த தேருக்கு தீழே நாத்தின திருவடிகளே தஞ்சம் வருந்தாதே மாசுசகா என்று அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறான் எம்பெருமான். இல்லை ஆச்சாரிய கீதத்தை ஏறிட்டு கொண்டான் எம்பெருமான்னு இந்த ரகசியத்திரயம் இந்த மூன்று ரகசியங்களையும் எம்பெருமான் எல்லோருக்கும் உபதேசித்தான்னு நம்ம பார்க்குறோம். இது ஸ்பஷ்டமான ஆச்சாரியர்கள் பல இடத்திலே நம்மளுக்கு காட்டி அருளுகிறார்கள். அப்போ சக்கரவர்த்தி திருமன் உபதேசிக்கலையான்னா சக்கரவர்த்தி திருமணம் உபதேசித்தார். சக்ருதேவ பிரபன்னாய தபாஸ்மிதி யாசித்தே சர்வபூ அபயம் சர்வபூதானாம் ஏதம் விரதம் மமான்னு ஒரு முறை என்னை சரணாகதி பண்ணால் போகிறோம், எல்லா பிராணிகளுக்கும் நான் அபயம் அளிக்கிறேன். இது ஸ்ரீ விஷ்ணாழ்வான் சரணாகதி பண்ணுறான். அப்போது சுக்ரீவ மகாராஜருக்கு ஒரே சந்தேகம், இதனால் இந்த விபீஷ்ணாழ்வானால் சக்கரவர்த்தி திருவனுக்கு ஏதாவது தீங்கு விளைந்து விடுவோம் என்ன ஒரே, அதனால் அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறார் மகாராஜர். அப்போ அந்த சுக்ரீவ மகாராஜரை எம்பெருமான் கன்வின்ஸ் பண்ணணும், அவனுடைய மனசை ஸ்திரப்படுத்தணும், தன்னுடைய சக்தியை காட்டுறான் எம்பெருமான் முதலிலே. அதாவது தானமாஞ்ச பிசானாஞ்ச பிசாசாஞ்ச என்று ராட்சசர்கள் வரட்டும், இந்த லோகத்தில் இருக்கும் அத்தனை பிசாசுகள் வரட்டும், அரக்கர்கள் வரட்டும், அங்குல்யன் என்று என்னுடைய ஒரு கட்டகர்களால் இவர்களை அடக்கி விடுவேன் என்று அந்த சுக்ரீவனுக்கு தன்னுடைய சக்தியை காட்டி, அது மட்டுமல்லாமல் கபோதோபியாக்யானம் என்று அந்த புறா ஒரு புறா கூட்டிலே ஒரு வேடன் வருகிறான், அந்த வேடன் குளிரில் நடுகிறான். அந்த புறா சொல்லித்தான் தன்னுடைய ஆண் புறாவை பார்த்து அவன் வேடன் நம்மை அண்டி வந்து விட்டான், அதனால் ஒரு தீயை மூட்டி அவனுக்கு நீ அதில் விழுந்து அதிலேயே நீ அவனுக்கு உணவாக போய்விடுவாயாகன்னு சொல்லி தன்னை திருநாதி பண்ணதாக நினைத்து கொண்டு அந்த புறாவே அவளை பண்ணும்போது எதி ராவணன் சுயா ராவணனே வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சக்கரவர்த்தி திருமணம் ராம சர்ம ஸ்லோகத்தை உபதேசம் பண்ணான். அதனால் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன மற்றும் நரநாரண உலகத்தருணோ சிங்காமி விரித்த எம்பெருமான் என்ன, இல்லை ராமர் என்ன, இல்லை துவயத்திலே பெரிய பிராட்டியார் பண்ண உபதேசம் என்ன, இந்த எல்லா இடத்துலையும் எம்பெருமான் ஆச்சாரியனாய் உகந்து உபதேசித்தான். இப்படி விபவாவதாரத்தில் மட்டுமல்லாமல் அர்ச்சாவதாரத்தில் உபதேசம் பண்ண இடங்கள் பல உண்டு. திருவேங்கடமுடியான் தொண்டமான் சக்கரவர்த்திக்கு துளங்கனின் முடி அரசர்த்தம் குறிச்சு தொண்ட மன்னவன் திண்டிருளோருக்கு உளங்குள அன்பினோடு இன்னொரு சுரந்து அங்கு ஓடு நாழிகை எழுவுடன் இருப்ப வளங்கள் மந்திரத்தை அருளை செய்தவாறு அறிந்து எண்ணிய பேரருள் உலக வளர்ந்த முன்னுடைய அறிந்திருந்தேன் அணிமொழி திருவரங்கத்தம்மான என்று திருவேங்கடமுடியான் தொண்டமான் சக்கரவர்த்திக்கு அந்த பேரா பெரிய மந்திரத்தை உபதேசம் செய்தருளினான் ஒரு ஏழு நாளிகைக்குள்ளே. அது ரொம்ப சாகியமாக திருமங்கை ஆழ்வார் கொண்டாடுகிறார் ஏழை ஏதலன் திருமொழியில். இப்படி குழந்தனியின் முடி அரசர்த்தம் பூசலின்னு அந்த இடத்துலையும் ரொம்ப அற்புதமாக அர்ச்சாவதாரத்திலையும் எம்பெருமான் உபதேசம் பண்ணுகிறார். ஆச்சாரியனுடைய கிருத்தியத்தை எம்பெருமான் தானே எடுத்துக்கொண்டு ரொம்ப சாகியமாக கொண்டாடுவது ரொம்ப விசேஷமான விஷயம்னு தெரியுது. இதுக்கு மேலே இது மாதிரி உபதேசித்தவர்கள் வேறு யாரேன்னு உண்டான்னு பார்க்குறோம். இதில் ஆச்சாரியத்திலே சுவாமி அழிமணவாடு பெருமாள் நாயனார் தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவருக்கும் இவர் அடிபணிந்தவருக்குமே இது உண்டு என்று பெரிய தாய்க்கு என்று பெரிய பிராட்டியார் அசோகவனத்தில் இருக்கும்போது இராவண பெயல் கடும் சொற்களை தகாத வார்த்தைகளை பேசுகிறார். அப்போ மித்ரபௌபிக்கம் மித்ரபாவேன சம்பாப்தம் என்று அவனுக்கு உபதேசம் பண்ணுகிறாள் பிராட்டி. நீ வந்து ஏன்னா பெரிய ராஜா அவன் போய் சரணைனா சரணத்துக்கு யோசிப்பான், தன்னுடைய தகுதியை பார்ப்பான். அல்ல மித்ரம் பாராட்டி கொண்டு போ, எம்பெருமான் உன்னை அங்கீகரிப்பான், சக்கரவர்த்தி திருமன் உன்னை அங்கீகரிப்பான். இல்லை மித்ரம் பாராட்ட கூட வாணாம், மித்ர பாவனையாக போனால் கூட போகிறோம் என்று அந்த அளவுக்கு பிராட்டி உபதேசித்தார். தாய்க்கும் மகனுக்கும்னு ஸ்ரீ பிரகலாத ஆழ்வான் நரசி இரண்யனுக்கு எங்கே இருக்கா எம்பெருமான்னு எல்லா இடத்திலும் இருக்கான், எங்கமுடன் கண்ணன் என்ன மகனை காய்ந்து இங்கில்லையால் என்ன தூண்டு உடைப்ப என்னும் போது அங்கே எம்பெருமானே எல்லாம், அவனே சர்வ வியாபகன், அவனே பரம்பொருள், அவனே சர்வஜன், அவனே சர்வஸ்வாமி என்று ஸ்ரீ பிரகலாத ஆழ்வானும் எம்பெருமானுக்கு அந்த இரண்யன் தன்னுடைய தந்தையான இரண்யனுக்கு உபதேசம் பண்ணான். அது பலிக்கலை. பின்னாடி கூட ஸ்ரீ இரண்யான் வந்து அவனை வதைக்கும் போது உளந்தொட்டு இறைநிகன் உண்மாரவளம் பிழந்துட்டகைகளால்னு அவனுடைய உள்ளம் வெறிக்கும் போய் ஏதாவது ஈரம் இருக்குமான் பெருமாள் தேடி பார்க்குறான். அது ஒன்றும் கிடைக்கலை. அதுக்கப்புறம் தான் அவனை வதைக்கிறான். சீட்டோத்தோடரில் புற்றவன் அடுக்கி நின்ன செங்கன்மால்னு அந்த ஸ்ரீ நரசிம்ம அவதாரத்திலும் அந்த பிரகலாத ஆழ்வான் இரண்யனுக்கு உபதேசம் பண்ணுறான். தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும்னு தம்பிய வெய்யரா ராவண பயல் ஸ்ரீ பீஷ்ண ஆழ்வான குலபாம் ஸ்நாசம்னு இந்த குலத்தை கெடுக்க வந்த கோடாரி கொம்பே நீங்கள் இருக்கிறதுக்கு லாய்க்கில்லை, இந்த இடத்த விட்டு போயிடுன்னு ரொம்ப ஏசிக்கிறான். அவனுக்கு நல்லபடியாக உபதேசம் பண்ணுறான். பிராட்டியை விட்டு விடுவாயாக, ராமன் சாதாரண மனுஷன் இல்லை, அவன் பரம்பொருள், நீ விட்டு விடுவாயாக, தர்மத்துக்கும் தகாது என்று ஸ்ரீ பீஷ்ணாழ்வான் எவ்வளோ உபதேசம் பண்ணுறான். தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவருக்கும் ஆச்சாரியத்தில் சொல்கிறது சுவாமி நம்மாழ்வாரை பற்றி தான் கூறவே பிரஸ்தாவமே. அப்படி நம்மாழ்வாரும் பல உபதேசம் ஒரு பத்துக்கு ஒரு உபதேசம் எதுக்காக உபதேசம் பண்ணுறார். அது வீடுமின் மொத்தமும் முதல் உபதேசம், முதல் பத்து ரெண்டாம் திருவாய்மொழி. அதிலே நம்முடைய தான் எம்பெருமானுடைய பரத்துவத்தை சொல்கிறார் முதல் உயர்வர உயர்நிலத்தில், அவருடைய குணத்தை சொல்கிறார், மேன்மையை சொல்கிறார், சர்வ வியாபகத்துவத்தை சொல்கிறார், சர்வ நியத்திருத்துவத்தை சொல்கிறார், எல்லாத்தையும் சொல்கிறார். ஆனால் பார்க்குறார் மற்ற சம்சாரிகள்லாம் அவள் அங்கேயும் தான் சம்சாரத்திலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கள் உணர்ந்ததாக இன்னும் உணரவில்லை ஆழ்வாருக்கு. இப்படி இவர்கள் இப்படி உணர வேண்டிய விஷயத்தை எம்பெருமான் சுவாமி நாம் எல்லாம் சேஷபூதர்கள், அவனுக்கு கட்டுண்டவர்கள் என்று இன்னும் உணரவில்லையே என்று கிருபை கொண்டு வீடுமின் மொத்தமும் வீடு செய்து உம்முயிர் வீடு ஆணை வீடு செய்வினேன்னு உபதேசம் பண்ணி அருள்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அரியன் இதுவரை விண்ணப்பித்ததை சங்கிரகமாக என்ன நடுவில் கொஞ்சம் இடையூறு வந்து இடையூறுன்னு சொல்ல முடியாது, பிரேக் வந்துடுது, அதனால் அது நினைவுபடுத்துறதுக்காக ஆச்சாரிய விமானம்னு தலைப்பு. இல்லை மூன்று விதமாக பார்க்கலாம். எம்பெருமான் ஆச்சாரியனிடம் அபிமானம் வைத்தது, சுவாமி மணவாளிகள் மேலே மணவாள மாமணிகள் மேலே அபிமானம் வச்சது, ஸ்ரீசேரி தேவபாத்திரம் தனியன் கொடுத்தது, திருவத்தியனம் பண்ணுறது, அதே போல எம்பெருமானார் வசனம்னு பெயரிட்டு நாட்டி வைத்தது, திருநாராயணம் கொடுத்து செல்வப்பிள்ளை என்று வாஞ்சியுடன் அழைத்தது, இப்படி பலவாறாக எம்பெருமான் ஆச்சாரியர்கள் பால் அபிமானம் கொண்டான். அதற்கு மேலே எம்பெருமானே ஆச்சாரியனாயிருந்து தானே ஆச்சாரியனாயும் தானே சிஷ்யனாயும் திருமந்திரத்தை விரித்துரைத்தது, துவயமந்திரத்தை உபதேசித்தது, தேத்தட்டிலே சர்மஸ்லோகத்தை உபதேசித்தது, இதெல்லாம் அறிவித்தோம். எம்பெருமான் தானே ஆச்சாரியனாக இருந்தான். அதே போல் மற்ற வியக்திகளும் உபதேசம் பண்ணார்களான்னு பார்க்கும்போது அந்த ஆச்சாரிய சூத்திரத்தை தான் அனுபவித்து கொண்டு வந்தோம். தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவருக்கும் இவர் அடிபணிந்தவருக்குமே இது உண்டுன்னு சீதா பிராட்டி ராவண பயலுக்கு உபதேசம் பண்ணாள். பிரகலாத ஆழ்வார் இரண்யருக்கு தந்தைக்கு உபதேசம் பண்ணான். இவருக்கும்னு ஸ்ரீ வீஷ்ணாழ்வான் ராவண பயலுக்கு உபதேசம் பண்ணான். ஸ்ரீ நம்மாழ்வார் ஒரு பத்திலும் ஒரு பத்து உபதேசம். வீடுமின் முத்தவம் என்ன, சொன்னால் விரோதம் என்ன, ரெண்டாம் பத்தில் கிழவடி உணவின் கெடுபதன் என்னவென்ன, நாலாம் பத்தில் ஒரு நாயகமாய் ஒன்றும் தேவம் ரெண்டு உபதேசம், அஞ்சாம் பத்து பொலிய பலிக, இப்படி கொண்ட பெண்டீர் மக்களுத்தா, இப்படி பத்துக்கள் தோறும் உபதேசம் பண்ண. எதுக்காக உபதேசம் பண்ணார் ஆழ்வார்? இவருக்கு ஏதாவது பலனா? அதனால் அவருக்கு ஆதாயமானு பார்க்கும்போது மேகம் பருகின சமுத்திரமாம் இது இவர்கள் மேகம் போலே அருள் மாறி என்று மேகம் தனக்கு ஒரு பிரயோஜனத்துக்காக இல்லாமல் தான் கொடுத்தால் அதுதான் தனக்கு பயனாக, அதுவே தன் ஸ்வயம் பிரயோஜனமாக மழையை வாரி வசிக்கிறார் போலே எம்பெருமானார் என்ன, மற்ற ஆச்சாரியர்கள் என்ன, திருமணி சேர்ப்பிரான் என்ன, நம்மாழ்வார் என்ன, அத்தனை பேரும் அத்தனை ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நமக்காக தங்களுக்கு பலனாக உபதேசி, நமக்கு பலன் இல்லை தங்களுக்கு பலனாக ஸ்வயம் பிரயோஜனமாக உபதேசிக்கிறார்கள். அப்படி இவர் அடிப்பு மாரநதி படிந்து நான் எம்பெருமானார் எல்லா உபதேசமும் பண்ணார். அதனால் நம்ம பார்த்தோம் இந்த ஆதிப்பரனோடு ஒன்னாம் என்று சொல்லும் வல்லல்லாமல் வாதில் வென்றான் எம் இராமானுசன் மெய்மதிக்க உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரனோடு ஒன்றாம் என்று சொல்லும் அவ்வல்லல்லாமல் வாதில் வென்றான் எம் இராமானுசன் மெய்மதிக்கடையே நம்ம விசிஷ்டாத வைத்த தத்துவத்தை நிர்ணயித்தார், அதை உபதேசம் பண்ணார் சுவாமி எம்பெருமான். அது இத்தனை பேர் உபதேசம் பண்ணலாம், எம்பெருமான உபதேசம் பண்ணலாம். ஆனால் எம்பெருமானா எம்பெருமான் பண்ண உபதேசத்துக்கும் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் பண்ண உபதேசத்துக்கும் என்ன வித்தியாசம்னு சுவாமி அழிவன்வாட பெருமாள் நாயனா ஆச்சாரியர்களே ரொம்ப விரிவாக அதை ஆராய்கிறார். அங்கேயும் உபதேசம் பண்ணுறான் தேர்தத்தில் அர்ஜுனனுக்கு எம்பெருமான். இந்த ஆழ்வாரும் நம்மை போன்ற சம்சாரிகளை உய்வதற்காக உபதேசம் பண்ணுறார். அங்கே நம்பி சரண்னு தாழ்ந்த தனஞ்சயர்க்காய் என்று ஊர்ந்தவனை புறம்பொல்குவான பெரியாழ்வார் திருமணில் அருளி செய்தார் போலே அந்த அர்ஜுனனுக்கு தேர்தட்டில் ரொம்ப பிரியத்தோடு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறான் பெருமான். ஆனால் கடைசியில் அவஜனாந்திமா மூடா அர்ஜுனான்னு ரொம்ப வெறுப்போடு தலை கட்டுகிறான், பலிக்கல அது. ஆனால் ஆழ்வார் ஏ பாவம் பரமே ஏழுலகம் ஈ பாவம் செய்து அருளால் இருப்பாரான்னு ஐயோ இந்த உலகத்தில் இருக்கவாள்லாம் கஷ்டப்படுறாளேன்னு ரொம்ப வருத்தத்தோடு ஆரம்பிக்கிறார். உபதேசம் பண்ணிகிட்டே போகிறார். ஒன்றும் தேவனுக்கு உயிரும் மத்தும் யாதும் இல்லாமன்னு நான்முகன் தன்னோடு தேவல்ல கோடியும் படைத்தான் புண்ணியம்போல் மணிமாடு நீடு திருக்குரூரர்கள் நின்ற மாதிரி பிரானிற்க மத்தை தெய்வம் நாடுகிறே நாடு நீர் வணங்கும் தெய்வமும் உமயமன் படைத்தான் வீடை சேர்ப்பாதிப்பிறார் அவன் மேவி உரை கோயில் மாடு மாடு இசந்தொழுதாய் திருக்கூர் ரதனை பாடியாடி பரவி சென்னெண்கள் இலங்கைத்தட்ட புராணம் பேசன்ன சிவனுக்கும் பிரமன் தனக்கும் பிறர்க்கும் நாயகனவன என்ன எம்பெருமானுடைய பரத்துவத்தை அர்ச்சாவதாரத்தில் பரத்துவம் உபதேசம் பண்ணுறார் ஆழ்வார். அது உடனே பலித்தது பொலிக 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 போயிட்டு வல்லுயிர் சாபம் நலியும் நரகம் நினைந்த நமனுக்கு இங்கு யாகம் இல்லை கலியும் கடும் கண்டு கண்டு மங்களாசாசனம் பண்ணார். அங்கே அசுரர் அரக்கர் பெருந்தீர் உண்டீரேல்னு யாராவது இருக்காளா அசுரர்கள் யாரா அரக்கர் இருக்காளான்னு தேடும்படி ஆயிட்டான் ஆழ்வாருக்கு அவ்வளோ சந்தோஷம். பொலிக பொலிக பொலிகன்னு மங்களாசாசனம் பண்ணார். அதனால் எம்பெருமானந்தான் உபதேசம் பண்ணால் ஆழ்வார் உபதேசம் பண்ணார். ஆழ்வார் உபதேசம் பண்ணது பலித்தது. இதுதான் ஆச்சாரியருக்கு எடுக்கிறார். ஆதித்ய ராமதிவாகரர்களுக்கு அச்சுதபானுக்களுக்கு போகாத சோசியாதே பிறவக்கடல் வற்றி போதவில் கமல நெஞ்சம் விகசியாதே மலர்ந்தது வகுளபூஷண பாஸ்கர உதயத்தாலேன்னு அந்த ராமதிவாகரர் அதாவது ஆதித்ய சூரிய வம்சத்தை தோன்ன சக்கரவர்த்தி பெருமான் அவர் தான் எவ்வளோ அதாவது எவ்வளோ அவத அஜாயமான பகுதா விஜாயத்தேன்னு பிறப்பிலியாய் பிறப்பதற்கு எண்ணாதுன்னு இருக்கும்போது அத்தனை பிறப்புகள் எம்பெருமானுக்கு கிருபையாலே பரித்ராணாய் சாதுனாம் துஷ்கிருதாம்னு தர்ம சம்சாதனார்த்தாய சம்பவாமி விஜயகன்னு சாதுக்களை ரட்சிப்பதாகும் தர்மங்களை ஸ்தாபிப்பதாகும் துஷ்டங்களை நிரசனம் பண்ணுவதற்காக மூணு பலன் சொல்கிறார். எம்பெருமான் திருவோதாரம் பண்ணுறதுக்கு அப்படி திருவோதாரம் பண்ணுறான், திருவோதாரம் பண்ணி உபதேசம் பண்ணுறான். இருந்தாலும் திருந்தலை, எம்பெருமான் பலித்தலை. அதுக்கு காரணம் சொல்கிறாது, இவன்தான் தத்துவம், ஈஸ்வர தத்துவம் இவன் தான். அந்த தத்துவம் வந்து நான் தான் தத்துவம்னா மக்களுக்கு விசுவாசம் இல்லை, பிரஜைகளுக்கு. அந்த தத்துவத்தை பார்த்த ஆழ்வார் சொன்னால் இன்னார் தான் பரதத்துவம்னா எல்லாரும் விசுவாசம் வந்துடும். அது தத்துவதர்சி வசனம், இது தத்துவதர்சனம்னு. ஆனால் ராமதேவ இவன் மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுடன் இருக்கிறோம் காணதில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணல் ராமானுஜன் வந்து தோன்றி அப்பொழுது நன்னருணி ஆனந்த் தலை கொண்டு நாரணருக்கு ஆயினவேன்னு மண்மிசை யோனிகள் யுகந்தோறும் யுகந்தோறும் பெருமான் திருவபதிக்கிறான். அப்படி இருந்தாலும் கூட அது பலிக்கலை. அதனால்தான் மிருகத்தை வைத்து மிருகத்தை பிடிப்பாரை போலேன்னு இந்த மனுஷனை வச்சே ஒரு மனுஷனை பிடிக்கணும். அப்போ ஆழ்வார் பல சம்சாரத்திலே பல ஜென்மங்கள் மாறி மாறி பல பிறப்பம் பிறந்து என்று அப்படி தோல் மாறி தோல் மாறி தோல் மாறி அப்படி முறையில் ஆக்கே புகழொழியை கண்டு கொண்டு இருந்திருந்தேன். ஆழ்வார் திருவாக்கிலேயே வந்த மாதிரி பல ஜென்மங்கள் வந்து ஆழ்வார் பால் தெந்திசை நோக்கி எம்பெருமானுடைய கடாட்சம் அமைந்தது. மயிலர் மதிலிட பெற்றார் நம்மாழ்வார், நம்மாழ்வார் மூலமாக உபதேசம் பண்ணார். அதனால் எம்பெருமானுக்கே தெரியுது, ஏன்னா எம்பெருமான் கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள் தானும் பார்த்தோம். அந்த சாஸ்திரங்கள் என்ன, இந்த ஆத்மாவும் அஜித்தும் வேறுபாடு இல்லாமல் கிடக்கிறது பிரளய காலத்தில். அப்போ இந்த சிருஷ்டி காலம் வந்தவாறு கிருபை கொண்டு இது இவர்கள் நம்மை வந்து என்ன திரிபாத் விபூதியில் பரிபூர்ண அனுபவம் நடவா நிற்க உண்டது ஒரு காட்டாது தேசாந்திர பிரஜபக்கள் பிதாகதியின் செல்லுமா போலேன்னு எம்பெருமான் அந்த நலமந்தவிரோ நாட்டிலே நித்தியசூரிகளுடன் பிராட்டிமார்களுடன் முக்தர்களுடன் வீத்திருந்து தனிக்கோள் செல்ல விவிசீர் ஆத்தல் மிக்காலும் அம்மானு தேவி மாறாவார் திருமகள் பூமியை மத்தவராட்சிவார் மேவி உலகம் உண்டவை ஆட்சி வேண்டு வேண்டுருவம் நின்றுருவம்னு எம்பெருமான் தனிக்கோள் செல்ல வீவில் சீர் ஆக்கல் அப்படி நலமெந்தமோர் நாட்டிலே பேரின்பத்தோடு இருக்கான். ஆனாலும் இந்த லீலா பூதியில் இத்தனை ஆத்மாக்கள் நம்மை வந்து அடையும்படி பிராப்தம் இருக்க உறவு இருக்க அது இருந்தாலும் வரமாட்டேன்றாலே இது எப்படின்னா ஒரு தேசம் எங்கேயோ இருக்கிற தேசம் ஒரு பிதா இங்கே இருக்கான் கூட ரெண்டு பசங்க இருக்கான் ஆனால் இங்கேயோ ஒரு தூர தேசத்தை ஒரு புத்திரன் இருக்கான் அவன் அங்கே இருக்கான்னு இங்கே மனசு வாடும். அந்த மாதிரி எம்பெருமானுக்கு தசனேஷ மனுஷாரான்னு தன்னுடைய புத்திரர்கள் வாடினா வருந்துறான் எம்பெருமான். புத்திரர்கள் சந்தோஷப்பட்டா அவன் சந்தோஷப்படுறான் சக்கரவர்த்தி திருமான். தன்னுடைய பிரஜைகள் சந்தோஷப்பட்டா அவன் சந்தோஷப்படுறான். பிரஜைகள் வருந்தினால் அவன் வருந்துகிறான். தசனேஷ மனுஷானாம் துக்க சம்பதின்னு அப்படி எம்பெருமான் இத்தனை ஆத்மாக்கள் இருந்தும் நம்மை வந்து சேரவில்லையேன்னு என்ன பண்ணுறான், பெரும்பாத்திரி கஷேத்திரஜன் பக்தி உழவன் பழம் போனத்துன்னு இந்த அண்டத்தை சிருஷ்டிக்கிறான். அண்டத்திலுள்ள வஸ்துக்களை பிரம்மா மூலியமாக சிருஷ்டிக்கிறான், பஞ்சபூதங்களை சிருஷ்டிக்கிறான், பஞ்சீகரணம் பண்ணுறான். எல்லாம் பண்ண பிற்பாடு அந்த ஆத்மாக்களுக்கு தேகமும் கர்ண கலேபுரமும் எல்லாம் கொடுத்து சாஸ்திரங்களை கொடுக்குறான். விவேகபலம் ஈடு பெற்று தியாஜோபாதயங்கள் சுகதுக்கங்கள் எல்லாம் ஆச்சாரியத்தில் ரொம்ப விரிவாக எடுத்துரைத்து இருக்கிறார். எல்லாம் பெருமான் கொடுக்குறான், அது கொடுத்தும் பலிக்கிறார். அதனால் ஆச்சாரியர்கள் மூலியமாக தன்னுடைய கிருபையை வர்ஷிக்கிறான். ஆச்சாரியர்கள் வந்தால் ராமானுஜர் மூலியமாக அஸ்மதாரியாரி பரியந்தாம் வந்தே குரு பரம்தான்னு இன்னி வரைக்கும் நமக்கு அந்த ஜென்ம பரம்பரை ஆச்சாரிய பரம்பரை கிருபை பரம்பரை என்ன கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர் எம்பெருமானார் பேசி வரம்பறுத்தார் பின்னு அந்த வரம்பை அறுத்தார். யோகியதையை பார்த்தாத கிருபையை பாருன்னு கிருபையை பார்த்து கிருபையை பார்த்து கடாட்சித்தார். ஆனால் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர்கள் அந்த வம்சத்திலே வந்தவர்கள் நாம் பணவாள மாமனிகள் என்ன புரடிக்காட்சியர் என்ன நம்ம திருவம்சம் நம்ம மடம். இப்படி எம்பெருமான் நிர்வேதக கிருபை பண்ணாலும் கூட அவருடைய நிர்வேதக எப்படி கர்மத்தை அனுபவிச்சே திருணமோ அப்படி அவருடைய கிருபையும் அனுபவிச்சே திருணம். இது ரெண்டையும் தடுக்க முடியாது. கிருபாபலம் போலே கர்மபலம் போலே கிருபாபலம் அனுபவித்தே தீர வேண்டும். நிர்வேதிக கிருபா பிரபந்தத்தில் ஸ்ரீவசன மூட்டத்தில் பரமகாருணிகரான சுவாமி புலலாச்சாரியார் சாதித்தருளியது. இருந்தாலும் நம்முடைய கர்மத்தை பார்க்கும்போது எம்பெருமான் ஸ்வதந்திரன் நம்மையும் சிக்ஷித்து விடுவானோன்னு அச்சம் வருகிறது. நம்ம அவனுடைய கிருபையை பார்க்கும்போது நம்ம மேலே கிருபை பொழியின்ற ஒரு தைரியம் வருது. அப்போ பயமும் அச்சமும் மாறி மாறின பயாபயங்கள் மாறாறு நடக்கிறது. அதனால்தான் திருமங்கை ஆழ்வாரும் சீற்றமிழ ஆகிலம் செப்புவன் ஆத்தங்கள் வாரமர போல் அஞ்சுகின்றேன் தூங்கா பிறவுகள் இன்னம் கெடுப்பாயின்னு அச்சத்தில் நடுங்கிறார் சுவாமி திருமங்கை ஆழ்வார். இவ்வளோ கிருபை பெற்றோம், எவ்வருமான திருமந்திரம் உபதேசத்தின் கூட இன்னும் கிடைக்கலையே இன்னும் கிடைக்கலேன்னு ஆற்றங்கரை வாழ்மர போல் அஞ்சுகின்றேன் உருவார் பிறவிகள் இன்னம் புகழ் திருவாயின் இருபாடிரியில் கொள்ளி எறும்பு போல் அழைக்கின்றேன்னு ஆழ்வார் கதர்றார். அதனால இதுக்கு என்ன அப்போ தீர்வு? பயமும் இருக்குது, பயமில்லாமலும் இருக்கு. என்று பார்க்கும்போது பயமில்லாமல் இருக்கணும்னா இந்த ஆழ்வார்கள் சொன்ன வார்த்தையை எடுத்துக்கூடாது. இந்த பிரமாணமே இல்லைன்ட்டான். ஏன்னா இவா பெருமாளை திட்டி அனுபவிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்கிறான், பெருமாள் கிடைக்கலன்னா அப்போ வேற மாதிரி பேசுகிறான். உண்ட போது ஒரு வார்த்தையும் உண்ணாத போது ஒரு வார்த்தையும் அவர்கள் வார்த்தை கொண்டிரே இதை நிச்சயிப்பது அவர்களை பத்து பேரை பார்த்து சிரித்திருப்பார் வார்த்தை கொண்டிருந்தே இதை நிர்ணயிப்பது எம்பெருமான் கிடைக்கும் போது காகுத்தா கண்ணா என்னெல்லாம் கொண்டாடுறான். வீட்டிலிருந்த அழுதுல அவ்வளோ சந்தோஷம் ஆழ்வார்க்கு. தீப்பாறை யானையில் மோதித்து வளரன் என்ன காரணம்னே தெரியல. ஏன்னா எம்பெருமான் மானசீக அனுபவம் தெரியல. எங்கனேயோல எம்பெருமானுடைய உருவம் அதை பார்த்து நம்பி அழு இங்கே தோன்று நம்பி அழுது இங்கே தோன்றுகிறேன் முன்னேன்னு அவ்வளோ சந்தோஷம். கிடைக்கல கடும் ஞானம் செய்கிற அனுக்கரிக்கிறார் தூது விடுறார் மடல் எடுக்கிறார். அப்படி திருமங்கி ஆழ்வார் அப்படிதான் தொடக்கத்திலேயே வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தான் பெருந்து நெடும்பையில் பிறந்துன்னு நாராயணா என்னும் நாமம் கிடைச்சது என்ன துஞ்சும் போதழிமின் துறைவனிமின் நஞ்சுதான் கண்டி நம்முடைய வினைக்குன்னு சொன்னவர் என்னைக்கு கிடைப்போனி என்னைக்கு கிடைப்பனோ என்னைக்கு கிடைப்பனு வாடுறார் ஆழ்வார். மடல் எடுக்கிறார் ரெண்டு மடல், சிறு திருவிடல் என்ன பெரிய திருவிடல் என்ன தூது என்ன ஊழல் என்ன வாழ்ந்தே போம் நீரெல்லாம் சொல்கிறார். பெருமாள் கிடைக்கலன்னு வாழ்ந்தே போம் நீர் பெருமாள் கிடைச்சா நன்னாத வாழவன் இழைப்புக்கு வாழவனை பெண்ணாகி அமுது அவருங்கள் குலதெய்வமே அவரம்மை ஆழ்வாரேன்னு ததிய சேஷத்துவத்தை கொண்டாடுறார். இவரும் பயிலும் தொடர் மொழி என்ன மூணாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி எட்டாம் பத்து கடைசி திருவாய்மொழி நெடுமார் கடுமை நீக்கவல்ல அடியார்த்தம் அடியார் அடியார் என் கோக்கள் போரடியார்த்தம் அவர்க்கே குடியலாய் செல்லும் என்ன ததிய சேஷத்தத்தை தாய் நம்மாழ்வார் கொண்டாடுவதென்ன திருமங்கி ஆழ்வார் கொண்டாடுவதென்ன அது மாதிரி திருமாலையில் மேம்பொருள் போக விட்டுக்கு மேலில் பாசரங்களில் விசதமாக காணலாம்னு அதுக்கு மேலே இருக்க ஆறு பாசரத்திலையும் அமர்வோ அங்கமாறும் வேதமோ நான்கு மோதி தமிழ்களில் தலைவராய் சாதி அந்தர்களேனும் நுமர்களை பழிப்பதாகின்னு நதிய சேஷத்துக்கு ஏற்றத்தையும் கொடுமின் கொள்மின்னு அவர்கிட்ட நம்ம ஞானம் கொடுக்கலாம் ஞானம் வாங்கலாம் பிறவி பார்க்கக்கூடாது என்னெல்லாம் ரொம்ப உபதேசம் பண்ணுறார். ஆனாலும் பெருமாள் கிடைக்கலன்ற போது வாடுகிறார்கள் துக்கிக்கிறார்கள். அப்போது அவருடைய வெஞ்சரை புள்ளுயர்த்தாருக்கு என்விடு தூதாய் செந்தக்கால்னு அதே அஞ்சரிய மடனாராய் வெஞ்சரை புள்ளாயிடு. அதனால இவர்கள் வார்த்தை கொண்டு நிச்சயிக்கக்கூடாது. யார் வார்த்தையை கொண்டு நிச்சயிக்க வேண்டும் என்றால் ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் வார்த்தையை தேவமத்தரியே குருகூர் நம்பி பாவின இசை பாடித்திரிவினே என்று அந்த சுவாமி நம்மாழ்வாரியே தம்முடைய தேவனாக ஆச்சாரியனாக அத்தியவசித்துக் கொண்டிருந்த மதுரகவியால் வார்த்தை கொண்டு இதை நிச்சயிக்க வேண்டும். ஆச்சாரியனை பற்றினால் நமக்கு இந்த பயாபயங்கள் அதாவது எம்பெருமான் சுவாதந்திரத்தால் தள்ளிடுவான் ஆச்சாரியனுடைய தள்ளமாட்டான். ஏன் காரணம்னா எம்பெருமானுக்கு கர்மம் மோட்சம் ரெண்டு பொது. கர்ம சாஸ்திரத்தை எம்பெருமான் தான் விளைத்திருக்கிறார், அதுக்கான பலாபலனும் எம்பெருமான் தான் கொடுக்குறான். மோட்சத்தை எம்பெருமான் தான் வச்சிருக்கான், அது அந்த மோட்ச பலனும் எம்பெருமான் தான் கொடுக்குறான். எந்த உபாயமாக இருந்தாலும் சரி நெறியெல்லாம் எடுத்துரைத்தான் பார்த்தோம். கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, அது பிரபக்தி யோகம் என்ன, எதா இருந்தாலும் எந்த யோகத்தை அனுஷ்டாலும் பலனை கொடுக்க போகிறது எம்பெருமான் தான். அந்த கர்மயோகமோ ஞான யோகமோ கொடுக்க போகிறது இல்லை. ஆகினால் எம்பெருமான் கொடுத்தாவிட்டே இல்லாட்டு கிடையாது. ஆச்சாரியனுக்கு மோட்சம் கொடுக்கறது மட்டும், அதனால் தன்னுடைய சிஷியர்களுக்காக விண்ணப்பம் செய்வாளாம் எம்பெருமான்கிட்ட, இவர்களை சமித்துறல் வேணும்னு புருஷகாரம் பண்ணுறான். விராட்டி ஸ்தானம் ஆச்சாரனுக்கு புருஷகாரம் பண்ணுறான், சமித்துறல் வேணும்னு வாதாடுறா எம்பெருமான்கிட்ட, விண்ணப்பித்துக் கொள்கிறார்கள். அவ்வளோ பெரிய ஏத்தமான விஷயம் அப்படி. அதனால் ஆச்சாரியனை பற்றினால் இந்த பயம் வரத்துக்கு பிரசக்தியே இல்லைன்றதுக்காக அதை தெரிவிக்கிறேன். சரி, அப்போ ஆச்சாரியனை பற்றிட்டாச்சு. எம்பெருமான் அடையிறதுக்கு வழி ஆச்சாரியம். அப்போ அடையும் விஷயம் என்ன? அடையும் விஷயம் எம்பெருமான், அதை அடையிறதுக்கு வழி ஆச்சாரியம். இது ரொம்ப வினோதமாக இருக்கு. முதலியே பார்த்தோம், முதல்ல ஸ்ரீவத்ரமூர்த்தம் ஆரம்பத்திலேருந்து சொல்லும்போது பல உபாயங்களுக்கு தோஷம் சொல்லிகிட்டே வர்றார் சுவாமி புள்ளலோவாச்சாரியார். ஒரு ஒரு உபாயத்துக்கு தோஷம் சொல்லும் போதும் இந்த உபாயம் ஒன்று பலன் கொடுக்குறவன் வேறு, இந்த உபாயம் ஒன்று பலன் வேறு, உபாயம் ஒன்று பலன் வேறு, ரெண்டு வேறு வேறு இருக்குது, பொருந்தாது. அப்போ உபாயம் எதுவோ பலனோ அதுக்கேற்றவன் பொருத்து உபபத்தி வேண்டும். அப்போது ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுறது தான் பலனாக இருக்கணும், ஆச்சாரியனை அனுபவிக்கணும், அதான் உபாயம். உபயம் ரெண்டுமே ஆச்சாரியனாக இருக்கணும், அப்போ தான் அது பொருத்தமாக இருக்கும், அது நன்றாக சமைந்து வரும் என்று அறுதி இடுகிறார். அதனால் தான் நம்ம உபதேசமான கூட ஆச்சாரியனை பிரிந்திருப்பாரால் பின்பழகிறாம் பெருமாள் செய்யர், அதில் ஆசையிலிருந்து பெருந்து வெற்றில் ஆசையிலிருந்து ஆச்சார் மனமே பேசுன்னு அவன் இந்நாடு தென்னிலிருக்கு உன்னாள் தன்னார் எனக்கு தான் எடுமை செய்வது அவன் இந்நாடு தென்னில் இருக்கும் நாள்னு பொயிலாத மனவாளம் அவர்கள் உபதேசமாக சொல்ல வந்தது ஸ்ரீவத்ஸமூர்த்த திவ்ய சாஸ்திரத்தின் மையக்கருத்தை சொல்கிற அருளி செய்வதற்காக தானே உபதேச ரத்னமாலேயே சுவாமி மணவாள மாமனிகள் அருளி செய்து கொண்டே வருகிறார். அன்னபுகழ் முடிமையின் நிலையத்தான் முக்கியமான தத்துவ சாஸ்திரார்த்தம். அதனால் இந்த ஆச்சாரியனே உபாய உபயம் என்று இதெல்லாம் வைத்து கடைசியில் ஆச்சாரிய கிருபா பிரபாவம், ஆச்சாரிய தான் உபாயம், ஆச்சாரியனே உபயம் என்று நிர்ணயிக்கிறார் இங்கே சுவாமி புள்ளலாச்சாரியன். அதில் ஒரு முக்கியமான சூத்திரம் என்ன சொல்கிறாருன்னா, ஈஸ்வர ஸ்வஸ்வாதந்தியத்தாலே ஈஸ்வர அபிமானம் ஒழிந்து இருக்கும் ஆத்மாக்களுக்கு ஆச்சாரியனுடைய வேறு கதி இல்லை என்று தெரிவிக்கிறார். அதனால் இந்த இத்தனை ஜென்மங்கள் பூசித்திருந்து நான் எனக்கே சுதந்திரன், இல்லை வேறொருக்கு அடிமையாக இருக்கும், உனக்கு பணி செய்தும் தவனுடைய இனி போய் ஒருவர் தனக்கு பணிந்து உன் கடைத்தல நிற்கை சாய் அழிவு கண்டாய் என்று இப்படி எம்பெருமானுக்கு பணி செய்திருக்கும் நம்முடையோ வேறு ஒருவருக்கு பணிந்து அவருக்கு பணிந்து இத்தனை ஜென்மம் அப்படி இருந்தோம். இது இப்போ எப்படி எந்த மூஞ்சியை வச்சுட்டு எம்பெருமான்கிட்ட போகிறது? அதனால்தான் ஆச்சாரிய அபிமானமொழிய வேறு கதி இல்லை என்றெல்லாம் நிர்ணயித்து இந்த ஆச்சாரிய அபிமானத்துக்கு மூன்று விதமான முக்கியமான பிரமாணம் கொடுக்குறார். நாலு பிரமாணம் கொடுக்குறார், முக்கியமான பிரமாணம். ஏன்னா தேவமத்தரியர் ஆரம்பத்தில் அதை அடிப்படையாக கொண்டுட்டார். இதுக்கு பிரமாணம் என்னென்னா, நாலு பிரமாணம் கொடுக்குறார் சுவாமி புள்ளலாச்சாரியார். ஒன்று நாச்சார் திருமொழியிலிருந்து, ஒன்று நான்மகம் திருவந்தாதி, ஒன்று பசுர் பரிஷ பௌராணிக பிரமாணம், ஒன்று ஸ்தோத்திர ரத்னத்தோட கடைசி ஸ்தோகம். நல்லவன் தோழி நாகனமிச நம்பிறன் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன் வில்லு புதுவை வில்லு புதுவை தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பிலே அது காண்டமே. தோழி இந்த எம்பெருமானோ அறப்பெரியவன் சர்வஜன் சர்வசேஷத்துவன் சேஷசாயித்துவம் சுயப்பதி நாமோ சிறு மானிடர்கள் அவன் எவ்விடத்தான் தாமார் நமக்கு எப்படி அவன் கிருப பண்ணுவான்? ஆனால் வருந்தாது, நமக்கு வில்லிப்புரு பெரியாழ்வார் இருக்காரு, அவர் எம்பெருமான கூட்டாவத்து திருமணம் இருக்கிறார். வெண்ணெய் அழைந்த குழந்தும் விளையாடு புழுதியும் கொண்டு தென்னை பீராவண்ணை தேய்த்து கிடக்க நான் விட்டேன்னு கூப்பிடுறார், குழல் வாடுறார். இந்திரனோடு பிரமன் ஈசனமை விரமெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்து உவராய் வந்து நின்றார். சந்திரன் மாலிரை சேரும் சதுரல் அந்தியம் போதிதுவாகும் அழகனே காப்பிடுவாரான் காப்பிடுறார். பல்லாண்டு பாடுறார், பாட்டு பாடுறார், அவரை கொண்டாடுறார். அப்படி பெரியாழ்வார் வாழ்ந்தாவரார், திருமஞ்சனம் கண்டருள்றார், கண்டருள்றார், இங்கே இரு நான் இருக்கிறார், பூ சொல்றார், காப்பிடுறார், எல்லாம் பண்றார். அப்ப பெரியாழ்வாருக்கு அத்தியந்த சுலபனாக எம்பெருமான் இருக்கான். பெரியாழ்வாருக்கு நாம் வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினால இந்த ஒரு உறவு முறையை கொண்டு, இந்த ஒரு கிருபையை கொண்டு நமக்கு எம்பெருமான் அருள் புரிவான். இந்த பெரியாழ் ஆண்டாளுக்கு பெரியாழ்வார் ஆச்சாரிய ஸ்தானம், பெரியாழ்வார் எம்பெருமானுக்கு பரதந்திரன், அந்த விதத்திலே நமக்கு கிடைக்கும். அப்படி இந்த பிரமாணம் பண்ண. ரெண்டாவது நான்காவது திருவந்தால மாறாயா தானவ அள்ளுகிறாள், மார்விரண்டு ஊராய் ஏற்றி கோரியது, வேறாக ஏற்றி இருப்பாரே வில்லுமே மற்றவரை சாத்தியிருப்பார்த்தவன் என்று எம்பெருமானே இல்லை, நான் தான் எல்லாம், எங்குமடம் கண்ணன் என்ற மகனை காய்ந்தான் அந்த பிரகலாதனுக்கு. அப்பேற்பட்ட அந்த இரணியனுக்கு இரணியனை அந்த உளந்தொட்டு அல்பார்களும் என்ன அந்த இரணியனை நிர்சித்தான் எம்பெருமான். அது அப்பேற்பட்ட இரணியனை விஸ்வசித்தவர்களை எம்பெருமானே எல்லாம், எல்லாம் அந்த நரசிம்மமூர்த்தி என்று அவனே உபாயம். வேறு பலன் கருதாமல் இருப்பவர்களை, அவர்களை ஆசிரித்தவர்களுக்கு இந்த எம்பெருமான் சுலபமாக கைகூடுவான் என்று அந்த பாகவத சேஷத்துவத்தை இந்த நான்மூன் திருவந்தாஜ் பாத்திரமாகவும் நிரூபிக்கிறார் சுவாமி புல்லலாச்சாரியார். அது மட்டும் இல்லாமல் உலகண்டு பெருவாய கடைசி பாசுரம், பிடித்தார் பிடித்தார் வீத்திருந்து பெரியவானூர் நிலா ஊரே, ஆழ்வார் திருவுள்ளம், ஸ்ரீ விஷ்ணாழ்வான் வரான், விஷ்ணாழ்வான் மட்டும் திருநாதி பண்ணுறான். அதுக்கே இவ்வளோ விவாதங்கள், சுக்ரீவ மகாராஜ் அட்ட எம்பெருமான் பல விஷயங்கள் சொல்லி திருவுள்ளத்தை மாத்திரம் எம்பெருமான் வேணா தானே தீர்மானம் பண்ணியிருக்கலாம். ஆனால் எல்லாரையும் கருத்தில் கொண்டு தன்னுடைய சக்தியும் காட்டி அந்த அபயப்பிரதானத்தெல்லாம் சொல்லி அபயப்பிரதான மகிமையை சொல்லி அப்புறம் ஒத்துக்கிறார். அப்படி பீஷ்ணனுக்கு மட்டும் இல்லாமல் பீஷ்ண கூட வந்த நாலு பேருக்கும் கிடைக்கும். ஆகையினால பிடித்தார் பிடித்தார் வீட்டிலிருந்து இந்த ஆழ்வார் மட்டும் இல்லாமல் ஆழ்வார் பிரபந்தத்தை கற்றார், அவர்கள் அவர்களை ஆசிரித்தாரை ஆசிரித்தால் போறோம் நமக்கு இந்த பேர் கிடைக்கும்னு வீட்டு ஸ்ரீ சுத்தியிலும் சரி நஞ்சீரும் ரொம்ப ஸ்பஷ்டமாக கொடுத்துருக்கா. அதில் ரொம்ப தான் ஏற்படையில். அதனால மாறாய தானவரை வள்ளுகிறாள், மார்விரண்டு வேறாக ஏத்தியிருப்பாரு வெல்லுமேன்னு இந்த நான்மன் திருந்தாஜ் பாசுரம். இதுக்கு மேலே தத்துவத்ரயத்திலும் சரி மும்மூச்சுப்படியிலும் சரி மும்மூச்சுக்கு அறிய வேண்டிய ரகசியங்கள் மூன்று என்று தெரிந்து அதுக்கு மேலே தத்துவ மோட்சம் உண்டாகும் போது தத்துவத்ரய ஞானம் உண்டாகுவான். அப்போது தத்துவத்ரய ஞானம் எல்லாருக்கும் உண்டாகுமா, எல்லாருக்கும் யோக்கியதை இருக்கா, எல்லாரும் அந்த வர்ணத்தில் இருக்காளா, எல்லாருக்கும் அந்த ஞானம் இருக்கா, இல்லை இந்த மனுஷ பிறவியே இல்லை சில பேருக்கு, அந்த மனுஷ பிஷாயமில்லாமல் விலங்குகள் இருக்குது அவளுக்கு எப்படி கிடைக்கும் என்ற ஒரு கேள்வியை சுவாமி மணவாள மாமணிகள் பூர்வபட்சமாக எழுப்பிண்டு அதுக்கு இந்த தத்துவத்திரை ஞானம் உள்ள ஸ்ரீவைத்தவர்கள் சம்பந்தம் ஏற்பட்டால் அந்த சம்பந்தத்தால் அவர்களுக்கு இந்த பேர் கிடைக்கும்னு சொல்லி இது வாய்வார்த்தை இல்லை. சுவாமி புல்லலாச்சாரியார் ஜோதிஷ்குடியில் கடைசியில் திருநாடு அலங்கரிக்கும் போது அங்கே இருக்கிற செடி கொடிகள் என்ன, எறும்புகள் என்ன, அங்கே இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகள் என்ன, எல்லாத்தையும் கரத்தால் ஸ்பர்சித்தார்னு நம்ம பார்க்குறோம். கிருபையாலே பண்ண அதனால தான் பரம காரணம். அதனால் நம்ம போகிற நம்மளோட இல்லாமல் எல்லாருக்கும் கிருபை பண்ணார் சுவாமி புல்லலாச்சாரியார். அந்த கரஸ்பர்சத்தாலே அந்த சம்பந்தத்தாலே நமக்கு எல்லாம் கிடைக்கிறது. இதுக்கு மேலே நாலாவது ஸ்லோகம், நாலாவது ஸ்லோகம் என்னென்னா இந்த கடைசி ஸ்லோகம் நாலாவது பிரமாணம் ஸ்தோத்திரத்திலே கடைசி ஸ்லோகம். சுவாமி ஆள வந்தார், எவ்வளோ படித்தவர், எவ்வளோ ஞானஸ்தர், சர்வஜர். அவர் சொல்கிறார், அடியனை யோகியதை பார்க்குவானா, அடிய அஜ்யானதியை பார்க்குவானா, அக்ய அடியனுடைய அனுஷ்டானத்தை பார்க்குவானா, அதெல்லாம் இல்லை. ஆனால் அவருடைய பிதாமகம் நாதன்மையும் விலோத்தின்னு அவருடைய பிதாமகம் பிதாமகமான ஸ்ரீமன் நாதமுனிகள் அவரை பார்த்து எனக்கு அறிவு புரியும். அப்போ அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தாலே எனக்கு இந்த பேர் கிடைக்கட்டும்னு எம்பெருமான்கிட்ட விண்ணப்பிக்கிறார் சுவாமி ஆளவந்தார். அதனால் இந்த நாலு பிரமாணம் தான் ரொம்ப முக்கியமான பிரமாணம். இதில் ரெண்டு பிரமாணம் நல்லவன் தோழி மாராயதாவனை அருளிச் செல்லந்து எடுத்திருக்கார், பசு பருட்சிய மனுஷியவான்ற அந்த பசு என்ன பக்ஷி என்ன இவெல்லாம் வைஷ்ணவ சம்பந்தத்தாலே பேரு கிடைக்கும்னு அந்த பௌராணிக ஸ்லோகம் என்ன ஆளவந்தா ஸ்தோத்திரத்தும் அருளிச்செயல் அடியொத்தி தான், எல்லாமே அருளிச்செயல் அடியொத்தி தான், அதை அடியொட்டி இந்த பிரமாணங்களை கொடுக்கிறார் சுவாமி பகவாச்சாரம். ஆக இந்த திருமந்திரத்தில் கடைசியில் மணவாள மாமணிகள் ரொம்ப அற்புதமாக கடைசி சூத்திரத்தில் இதை தொகுத்து வழங்கின மணவாள மாமணி தொகுக்கிற மாதிரி யாரும் தொகுத்து அப்போ அங்கங்கே தொகுத்து தொகுத்து சம்மரைஸ் பண்ணி கொடுப்பார். திருமந்திரத்தை முதல் பிரணவம் அனுஞார சேஷத்துவத்தை சொல்கிறது, ரெண்டாவது நானும் குரியேன் இல்லை எம்பெருமானுக்கே உரியேன் அவனே உபாயம்னு சொல்கிறது, மூன்றாவது நாராயணாய பதத்தில் எம்பெருமானுக்கே நாம் எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காகவே கைங்கரியம் பண்ண வந்திருக்கோம். இதை என்ன பண்ணுறார், முதலில் புஷ்பதாக்கும் பிற பல்ல பரியந்தமாகும், அதாவது இது எம்பெருமானுக்கே அனநியார சேஷத்துவத்தை ஆச்சாரியனுக்கே அனநியார சேஷத்துவம்னு ஆக்கி அதுக்கு மேலே ஆச்சாரியனை உபாயம் ஆக்கி ஆச்சாரிய கேங்கரியமே அத்தியந்த சரம புருஷார்த்தம் மேலான புருஷார்த்தம்னு நிர்ணயிக்கிறார். அதனால் நான் இதுக்கு மேலே ரொம்ப நாய் எடுத்து விரும்பலை. ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம், எம்பெருமான் ஆச்சாரியனிடத்தில் அதிபிரேமியாயிருக்கிறான், எம்பெருமானே ஆச்சாரிய ஸ்தானமே எடுத்துக்கொண்டிருக்கிறான், அதுக்கு மேலே ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம்னு ஆச்சாரியனே எல்லாமாக எம்பெருமான் இந்த பிரமாணங்கள்லாம் கொண்டு நம்ம ரகசிய கிரந்தத்திலே பார்க்கிறோம். இது என்னன்னா பிதாமகம் நாதமுரின்னு அடியனுடைய பாட்டனாரை வைத்து கொண்டு அடியனுக்கு கிருபை புரிவாயாக என்று சுவாமி ஆள வந்தார் கடைசி ஸ்லோகத்தை விண்ணப்பித பிரமாணமாக எடுக்கிறார். அடியன் அனுஷ்டானத்தையே பார்க்குறேன், எப்போ சுவாமி வந்து சேவிச்சாலும் வெங்கட்ரங்கையார் பேரனா என்று என்னுடைய பாட்டனாரை வச்சு தான் சுவாமி அடியனை கிருபை பண்ணுறார், அது என்னால் மறக்கவே முடியாது. அடியன் அடியனுடைய ஞானாச்சாரியன் பாகமரதோஷி ஸ்ரீ வேலுக்குடைய வரதாச்சாரி சுவாமி என்ன அடியனுடைய ஆச்சாரியர்கள் பொன்னடிக்காஜியர் தொடங்கி மதுரகவிஜயர் சுவாமி ஸ்ரீவத் இத்தியாதி அவர்கள் திருவடி வாரத்தில் அமைந்து அமைகிறேன். திருவிருந்த மலர்த்தாள்கள் வாழிய சிறந்த செந்தவராடையும் வாழிய தருவிருந்த கை முக்கோலும் வாழிய தடம்புயத்தினில் சங்காழி வாழிய மருவு கொண்டன் மணவாள யோகியே வாழ்த்தி வாய்ந்தருள் வாய்மலர் வாழிய கருணமேவும் இராமாரதமுனி கனகமௌலி கலந்து ஒழி வாழியே இப்புவியில் அரங்கேசற்கு இழளித்தான் வாழியே எழில் திருவாய் மொழிப்புள்ளை நேடியோன் வாழியே ஐப்பசியல் திருமூலத்தவர்தரித்தான் வாழியே அறவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் வாழியே எப்புவியும் ஸ்ரீசைலம் ஏத்த வந்தோன் வாழியே ஏராறு மிதிராதிரன உதித்தான் வாழியே முப்பெருநூல் மணிவடமும் முக்கோல் தரித்தான் வாழியே மோதிரிய மணவாட மாமுனிவன் வாழியே ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம்.